காலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி பிஷப் ஹீஃபர் கல்லூரியின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி தி உதயபானு அவர்கள் சுற்றுச்சூழல் கல்விக்கான வழிகாட்டு முறைகளை பற்றி நம்முடன் பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள உள்ளார். மேலும் இவருடன் இணைந்து உரையாடுபவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் திருச்சியில் பிஷப் ஹீஃபர் கல்லூரியில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் உதயபானு பேசுகிறேன்.
மேடம், இப்போ வந்து உள்ள காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் நாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னா என்ன, முதல்ல அதை என்ன மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிற முதல் தகவலை முதல்ல சொல்லுங்கள் மேடம்.
நல்லது சார். சுற்றுச்சூழல் அப்படிங்கிற வார்த்தையிலேயே நமக்கு தெளிவான அர்த்தம் கிடைக்குது. சுற்றுச்சூழல், நம்மை சுற்றி உள்ள சூழல், நம்மை சுற்றி உள்ள சூழல் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், எப்படி அமைந்திருக்க வேண்டும், அதன் மூலமாக நம் வாழ்க்கை திறன் எப்படி இருக்கிறது அப்படிங்கறதுதான் சார் சுற்றுச்சூழல். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல்னு பேசுறாங்களே ஒழிஞ்சு சுற்றுச்சூழலோட சரியான அர்த்தம் என்னங்கிறதே தெரியறது இல்ல. சுற்றுச்சூழல் நம்மை சுற்றி இருக்கிற சூழல் எவ்வாறு இருக்கிறது, அதுதாங்க சார் சுற்றுச்சூழல்.
இப்போ சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாசுக்களை பத்தி மிக மிக பாதிப்படைகிறது இந்த மாசுனாலதான். அப்ப இந்த மாசு அப்படின்னா என்ன, அது எந்த வகையில் எத்தனை வகையில வந்து இருக்கு, அதற்கான காரணங்கள் என்ன, அதை பத்தியும் கொஞ்சம் விரிவா சொல்லலாமே.
கண்டிப்பாங்க சார். இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, இல்லாட்டி நம்ம யாராவது சொல்ல கேட்கும் போது பாத்தீங்கன்னா, அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன தோன்றுகிறதுனா, இப்போ உள்ள காலகட்டத்துல மாசுகள் பற்றி தான். மாசுகளை வந்து ஆங்கிலத்துல பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வகையான மாசுகள் இருக்கு. நம்ம எடுத்தோடனே நமக்கு எது ஞாபகம் வரும்னா, நீர் மாசு, காற்று மாசு, இதுதான் ஞாபகம் வரும். ஆனா இன்னும் பல வகையான மாசுகள் இருக்கு. இப்ப இருக்க நேரத்துல வந்து நம்ம இந்த திடக்கழிவு மேலாண்மை, அது ஒரு மிகப்பெரிய மாசா இருக்கு. அதாவது சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இன்னும் கூட சப்தங்களால ஏற்படுகிற மாசுகள், ஒளி மாசுன்னு சொல்லுவாங்க, நாய்ஸ் பொல்யூஷன், இது எல்லாமே வந்து இட்ஸ் கம்மிங் அண்டர் பொல்யூஷன் தான். ஏன்னா நம்ம வந்து பொல்யூஷன் பண்றோம் அப்படிங்கறதே தெரியாம பொல்யூட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார்.
பொதுவா பொதுமக்கள் வந்து சுற்றுச்சூழல் அப்படி எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் செய்தா நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் மேடம்?
இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நம்ம சுற்றுச்சூழல் மாசுக்கு நம்ம எவ்வாறு நம்மள வந்து அந்த அடாப்டிங் டு தி என்வைரன்மெண்ட், கொரோனா எல்லாம் வந்திருக்கு, கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு பின்னாடி அப்படின்னு பாக்க போனா மாசுகள் எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, மாசுகள் ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுது, அதனோட காரணம் என்ன, அதை குறைப்பதற்குடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி சிட்டிசன், ஒரு இந்திய குடிமகனா இல்லாட்டி ஒரு குடிமகளா வந்து நம்ம அந்த மாசுகளை குறைக்கிறதுக்கு உண்டான தன்மைகளுக்கு நிறைய நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. அதாவது பேக் டு த பெவிலியான்னு சொல்லுவாங்க. பேக் டு த பெவிலியான்னா மீண்டும் மேடைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். என்னன்னா, பழைய காலத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இப்ப வாழ பழகிக்கணும். அதுதான் முதல் அடி. அதாவது இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எடுத்துட்டு போறது, வெறும் கையை வீசிட்டு கடைக்கு போகிறது, அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நம்ம குறைச்சிட்டு, ஏதாவது வாங்க போகணும்னா கையில கூடையோ இல்ல அதுக்கு தகுந்த பாத்திரங்களோ அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக், அந்த நெகிழி மாசுல இருந்து நம்ம மீளலாம். அதே மாதிரி சரியான நேரத்துல சரியான முறையில தண்ணீரை அளவா உபயோக படுத்துறது, ஒரு சின்ன கர்ச்சீப் துவைக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணிய செலவு பண்றதுனால நம்ம வந்து நீர் வந்து அதிகமா செலவிடுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தினாலே இந்த மாசுகளையும் நம்ம குறைக்க முடியும், மாசுகளையும் நம்ம தடுக்க முடியும், மாசு இல்லாமையும் வாழ முடியும். இந்த பொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா, பொல்யூஷன் அதாவது இந்த மாசு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உலகம் என்னைக்கு உருவாச்சோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த மாசு இருக்குது. ஆனா இந்த மாசு நம்ம எல்லாத்துக்கும் எப்ப தெரிய வந்துச்சு அப்படின்னா, காடுகளை அழிக்க ஆரம்பித்த பின்னாடிதான் நமக்கு மாசுனா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பொல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதிகமா யாரும் உபயோகப்படுத்தி இருக்க மாட்டாங்க. உலகம் உருவான முதல்ல பொல்யூஷன் இருக்கு. ஆனா அந்த பொல்யூஷன் ஏன் நமக்கு பெருசா தெரியலன்னா, அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, நியூட்ரலைசேஷன். அதாவது பொல்யூஷன் வந்தாலுமே அதை ஈஸியா நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி ஆக்சிஜன் அதிகமா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆனதுனால எல்லா மரங்கள்லயும் நமக்கு வந்து தேவைக்கு மீறி அதிகமான உயிர் வாயுக்கள் இருந்ததுனால அந்த மாசு ஆகப்பட்டது நமக்கு தெரியல. ஆனா நமக்கு காடுகளை அழிக்க அழிக்க என்ன ஆகுது அப்படின்னா அதற்கு தகுந்த அந்த நியூட்ரலைசேஷன் நமக்கு கிடைக்கல. அதன் மூலமா தான் நமக்கு பல வகையான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒத்துழைச்சோம்னா நிச்சயமா நம்ம இந்த மாசுகள்ல இருந்து நம்ம விலகி நல்ல ஒரு பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்பலாம். ஏன்னா மாசுகள் உருவாக்குனது நம்ம தான். அதாவது மாசுகள் ஆரம்பத்திலே இருந்தது, ஆனா அதை அதிகமா உருவாக்குறதுக்கு காரணம் நம்ம தான். ஏன்னா அந்த காலத்துல காட்டு தீ இருந்தது, காட்டு தீ மூலமா ஏர் பொல்யூஷன் அதாவது காற்று மாசு அடைஞ்சது. அதே போல நிறைய விலங்குகள் எல்லாம் இருந்துச்சு, அந்த விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி நம்மளே அதுகளை அழிச்சிட்டு வந்தோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் மனிதன் தன்னோட சுயநலத்துக்காக எல்லாவற்றையும் செய்தான். இப்பொழுது இயற்கையை எதிர்த்து நின்றான். இயற்கையை எதிர்த்து நிற்கும் பொழுது மனிதனால் நிற்க முடியவில்லை. அதுதான் நிஜம். நம்ம இயற்கையோடு இசைந்து வாழ்ந்தால் நல்ல வாழ்க்கை வாழலாம். இயற்கையை எதிர்த்து நின்னோம்னா நம்ம வந்து சரியான வாழ்க்கையில இருக்க முடியாது. அதுக்கு இந்த அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த கொரோனா மற்றும் சுனாமி, நிலநடுக்கம், இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர், இந்த பேரழிவுகளுக்கெல்லாம் காரணமே நம்மளோட அடிப்படை காரணம் வந்து மனிதன் செய்கிற வேலைகள் தான். ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட்ம்பாங்க இது இங்கிலீஷ்ல. கொரோனா சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் வந்து கொஞ்சம் தெளிவா இருந்துச்சு, மாசுகள் எல்லாம் கம்மியா இருந்துச்சு, ஓசன் படலம் பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் அதே நிலைமைக்கு நம்ம மறுபடியும் அந்த வாகன போக்குவரத்துகள், அப்புறம் இந்த விமான போக்குவரத்துகள், இந்த மாதிரி நிறைய போக்குவரத்துகள் மறுபடியும் நம்ம பழைய மாதிரி ஆரம்பிச்ச உடனேயும் நிறைய மாசுகள் வர ஆரம்பிச்சுது. இருந்தாலும் கொரோனா சமயத்துல இருக்கும் பொழுது அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இல்லை அப்படின்னாலும் நம்மளோட காரியங்கள் சிலவற்றை நம்ம மாத்தணும் அப்படின்னா நிச்சயமா இந்த ஓசோன் படலத்தை பாதுகாக்கலாம். ஏன்னா ஓசோன் படலத்தை உயிர் படலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் நம்மளை வந்து பாதுகாத்துட்டு வருது. பல வகையான புற ஊதா கதிர்கள் அந்த மாதிரி கதிர்கள்ல இருந்து பாதுகாத்து நம்ம உயிரை வந்து காக்கிறது ஓசோன் படலம். அது ஓட்டை விழுகும் பொழுது நம்ம தான் பாதிப்படைகிறோம். அந்த ஓசோன் படலத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த வாகன போக்குவரத்துகள் எல்லாம் முடிஞ்ச அளவு குறைக்கணும். இந்த பக்கத்துல இருக்க கடைக்கு கூட வண்டி எடுத்துட்டு போறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா நிச்சயமா ஓசோன் படலத்தையும் பாதுகாக்கலாம். அதே நேரத்துல நம்மளோட வாழ்க்கை தரமும் நல்லா இருக்கும். பொல்யூஷனை வந்து நம்ம ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு எல்லாமே சொல்யூஷன் எது அப்படின்னீங்கன்னா பிளான்டிங் தி ட்ரீஸ், அதாவது மரம் நட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஓசோன் படலத்தை பாதுகாக்க முடியும். நமக்கே இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கு அப்படின்னா நம்மளோட எதிர்கால சந்ததியை நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து எதிர்கால சந்ததியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பூமி நமக்கு உரியது அல்ல, நம் முன்னோர்கள் இடத்திலிருந்து வாங்கி நமது வம்சத்திற்கு நாம் அவர்கள் கரத்தில் தூய்மையாகவும் வளமையாகவும் நல்ல இயற்கை சூழலோடும் கொடுக்க வேண்டும். இந்த பூமி வந்து நமக்கு சொந்தமல்ல, அந்த பூமியை பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை. முக்கியமா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா பூமி வந்து மனுஷனுக்கு மட்டுமே சொந்தம் நினைக்கிறோம். பூமி மனுஷனுக்கு சொந்தமல்ல, எல்லா உயிருக்கும் சொந்தமானது பூமி. அந்த பூமியை பாதுகாத்து பத்திரமாய் நம் எதிர்கால சந்ததியிடம் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவரின் மேல் விழுந்த கடமை என்பதை நாம் உணர வேண்டும். அதனால சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாத்து கூடிய மட்டும் நமது சந்ததிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பாய் கொடுப்போம். இயற்கையோடு இசைந்து வாழ்வோம்.
மேடம், இப்போ பொதுமக்கள் பல்வகையெல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற வகையில செயல்பட்டு இருந்தா கூட பொதுமக்களை காக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. அந்த வகையில வந்து அரசு வந்து பொதுமக்களுக்கான சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான வகையில என்னெல்லாம் செய்து வராங்க, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வழிகாட்டுதல் என்ன செய்யறாங்க மேடம்?
அரசு வந்து பல வகையில உதவி செஞ்சிட்டு இருக்காங்க சார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுற்றுச்சூழல் பத்தி யாருக்கும் தெளிவா தெரியல. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே சுற்றுச்சூழலை பத்தி பேசுறாங்க, சுற்றுச்சூழலோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரையும் தெரிய வைக்கணும்னு அரசு வந்து ரொம்ப சிரமப்பட்டு சிரத்தை எடுத்து அரசு வந்து பல்வேறு வகையில வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறாங்க. அதுவும் கொரோனாவுக்கு அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அரசு வந்து பல வகையில வந்து சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வுகளை நிறைய நடத்துறாங்க. குறிப்பா இந்த சிட்டி கார்பரேஷன், மாநகராட்சி, தூய்மை பணியாளர்களுக்கு கூப்பிட்டு ஒரு பயிற்சி பட்டறை, ஆசிரியர்கள் பயிற்சி பட்டறை, மாணவர்கள் பயிற்சி பட்டறை மற்றும் மகளிர் சுய உதவி குழுவுக்கு பயிற்சி பட்டறை, இந்த மாதிரி பல்வேறு எங்களைப் போல பல பேராசிரியர்கள் அழைத்து சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்ச்சி, மாசுகளை பற்றிய விழிப்புணர்ச்சியும், அவர்களுக்கு வந்து சுற்றுச்சூழலால் ஏற்படும் பாதிப்புகள், அவர்கள் வேலை செய்யும் இடத்துல அவர்களுக்கு ஏற்படுகிற ஏதாவது பாதிப்புகளும், அதுல ஏதாவது பாதிப்பு இருந்தால் அவர்கள் எப்படி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளணும், அந்த மாதிரி பல வகையான நிகழ்ச்சிகள், அப்புறம் இந்த பாம்ப்ளெட்ஸ்னு சொல்வாங்க இல்லையா, கைப்பிரதிகள், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப செவ்வனே செய்து வருகிறார்கள். இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த நெகிழி மூலமான பல வகையான பாதிப்புகள் ஏற்படுது. இந்த நெகிழியோட பாதிப்புகளையும், நெகிழியை உபயோகப்படுத்துறதுனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், அதே போல கால்நடைகளுக்கும் மற்றும் பல வகையான விலங்கினங்கள், மரங்கள், இந்த மாதிரி நிலத்தடி நீர் அது குறைவாகிறதுக்கு காரணம் எல்லாமே நாம் உபயோகப்படுத்துகிற பிளாஸ்டிக் பொருட்கள், மைக்கா கவர், பிளாஸ்டிக் கவர்கள்னால நமக்கு நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுது. இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து குறிப்பா இந்த பிளாஸ்டிக்ல வந்து ஏற்படுகிற பாதிப்புக்கு அதிக அளவுல நமது அரசாங்கம் வந்து முயற்சி எடுத்து, சிரத்தை எடுத்து, எல்லா வகையான குழுக்களும், சிறிய பள்ளிக்கூட குழந்தைகள் முதல் கொண்டு அனைவருக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுகளை அரசு ஏற்படுத்தி வருகிறது, இன்னும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பல குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குக்கிராமம் முதல் கொண்டு இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன், இந்த பிளாஸ்டிக்கோட பொல்யூஷன் எஃபெக்ட், அந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. மாநில அளவில் மட்டுமல்ல, இது நாட்டு அளவிலும், அது இல்லாமல் உலக அளவிலும், அதாவது நேஷனல் இன்டர்நேஷனல் இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் வந்து அரசு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்புக்காக எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டுதான் வருகிறார். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம செய்யற ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப கடைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பல வகையான வண்ண வண்ண காகிதம் போட்டு நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மொதல் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கும், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் பேப்பர்ஸா இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அரசு ஏற்படுத்தின விழிப்புணர்வுகள் தான் நான் சொல்லுவேன். பிளாஸ்டிக் பொல்யூஷன் வந்து இந்த கவர், பிளாஸ்டிக் கவருங்கிறது மாறி போய் இப்ப பேப்பர் கவர் வந்திருக்கு அப்படின்னா, அது அரசுனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வுனாலதான் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம செய்யற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எங்க போனாலும் நம்ம கூடவே ஒரு துணிப்பையை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் கவர் உபயோகப்படுத்துறதை நம்ம குறைக்கலாம். இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா நம்ம கவனமா மறக்காம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றத குறைக்கலாம், தடுக்கலாம். இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் அறிவியல் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோ, அதை நம்ம எந்த அளவுக்கு உபயோகிக்கிறோமோ, அதே நேரத்துல சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு தலையாய கடமையா இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம அறிவியல் முன்னேற்றத்தையும் அறிவியல் ஆக்கங்களையும் நம்ம உபயோகப்படுத்துறோமோ, அதே போல சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா. அதனால சுற்றுச்சூழலை நாம் பாதுகாப்போம், நமது சந்ததியினருக்கு நல்ல சுற்றுச்சூழலை பரிசாய் கொடுப்போம். இது ஒவ்வொருத்தர் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
மேடம், இப்ப வந்து நம்ம சுற்றுச்சூழல் பத்தி பேசுறோம், சுற்றுச்சூழல் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நம்ம பேசுறோம். பொதுமக்களுக்கு வந்து எல்லா விதமான விழிப்புணர்வும் வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா அரசும் நிறைய செய்துக்கிட்டு வர்றாங்க. முன்ன காலகட்டத்துல இப்ப வந்து நிறைய ஒரு மாற்றங்கள் உருவாகி மக்கள் மனதில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிறைய பேர் முன் வந்து மரங்கள் நடுவதா இருக்கட்டும், கூடிய மட்டும் வந்து அதை வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்களா கட்டும், எல்லாருமே வந்து பல மாற்றங்களை கொண்டு வரணுங்கிற ஒரு முத்தாய்ப்பா வந்து முன் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அதே காலகட்டத்தில் இந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிற வகையில இதற்கான கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரியான பாடங்கள் இருக்கு மேடம்? அது கல்வி இந்த கல்லூரிகள்லாம் என்ன மாதிரி படிப்பு, அது இது சம்பந்தமான தகவலை சொல்லலாமே.
கண்டிப்பா சார், சுற்றுச்சூழல் பத்தி நம்ம படிக்கிறதுக்கு படிப்புகள் இருக்குது. அதுவே நிறைய பேர்த்துக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒரு தருணத்தை வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்க விரும்புறேன். சுற்றுச்சூழல் படிப்புன்னு ஒண்ணு தனியாவே இருக்குது. அது எங்க கல்லூரியில 1984 துவங்கிட்டாங்க. நம்ம தென்னிந்தியாவிலே பாத்தீங்கன்னா, முதன் முதலா நமது பிஷப்பீவர் கல்லூரியில தான் இந்த சுற்றுச்சூழல் துறை ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 40 காலமா அந்த சுற்றுச்சூழல் கல்வி முறை இருக்குது. 40 ஆனாலும் நிறைய மக்களுக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் கல்வி இருக்குதா அப்படிங்கிறது வந்து ஒரே யோசனையா தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க இந்த இந்த தருணத்தை வந்து எல்லாருக்கும் இந்த சுற்றுச்சூழல் கல்வி இருக்கு அப்படின்னு சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், நல்ல வாய்ப்பா நான் கருதுறேன்.
சுற்றுச்சூழல் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டா அது எத்தனை ஆண்டு படிப்பா, ஒவ்வொரு படிப்பு இப்போ இன்ஜினியரிங் இருக்கட்டும், இப்போ பிஎஸ்சி எம்எஸ்சி இப்படி எத்தனையோ படிப்புகள் இருக்கு. அது போல இப்போ இந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிற படிப்பு வந்து எத்தனை ஆண்டு காலம் படிக்கணும், முதல் ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்ன விதமான கல்வி வழிகாட்டுதல் முறைகள் இருக்கு மேடம்?
கண்டிப்பா சார், இதுல பாத்தீங்க அப்படின்னா இளங்கலையும் இருக்கு முதுகலையும் இருக்கு, அதாவது பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி. பிஎஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்சஸ், எம்எஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்சஸ், இப்படி இரண்டு டிகிரி பிஎஸ்சி எம்எஸ்சி ரெண்டுமே இருக்கு. பிஎஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 ஆண்டு கால கல்லூரி படிப்பது. எப்படி மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதே போல என்வாயன்மெண்டல் சயின்சஸ் வந்து மேஜரா எடுத்து படிக்கக்கூடிய படிப்பு இது. இது மொத்தம் 6 செமஸ்டரா இருக்கும், 1 வருஷத்துக்கு 2 செமஸ்டர், 6 மாதத்துக்கு 1 முறை பரீட்சை எழுத வேண்டும். அதே போல எம்எஸ்சி பாத்தீங்க அப்படின்னா 2 ஆண்டுகள், 4 செமஸ்டர். மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி 3 வருஷமும் எம்எஸ்சி 2 வருஷமும் இது வந்து படிக்கக்கூடிய ஒரு படிப்பா இருக்குது சார்.
ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன அவங்க வந்து கத்துக்கிறாங்க, என்னென்ன பாடத்திட்டங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா, அடுத்தடுத்த கட்டங்களா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க?
அதாவது சுற்றுச்சூழல் படிப்பை படிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்துல சொன்னது போல சுற்றுச்சூழல் என்றால் என்ன அப்படின்னா எல்லாம் சேர்ந்ததுதான் சுற்றுச்சூழல். அதனால இந்த படிப்புல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, இது எல்லாமே சேர்ந்துருக்கும். அப்பதான் வந்து நம்மளுக்கு மொத்தத்திலையும் நமக்கு அறிவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், எல்லா வகையான சப்ஜெக்ட் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 1ஆம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா ஈகாலஜி, அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அதனோட பேசிக் எல்லாமே, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் சயின்சஸ், ஈகாலஜி, என்வாயன்மெண்டல் பாட்னி அந்த மாதிரியும், அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர்ல 1 வருஷத்துல என்வாயன்மெண்டல் பாட்னி, என்வாயன்மெண்டல் ஜுவாலஜி, ஈகாலஜி, என்வாயன்மெண்டல் மானிட்டரிங், என்வாயன்மெண்டல் மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொல்யூஷன், அதே மாதிரி அதுக்குண்டான லேப் செய்முறை வகுப்புகள், அது இல்லாம அதனோட பர்மி கம்போஸ்ட், எனர்ஜி ரிசோர்சஸ், இந்த மாதிரியான ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் 3rd செமஸ்டர்லயும் 4th செமஸ்டர்லயும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 5th செமஸ்டர் லா, லா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்டல் லெஜிஸ்லேஷன், அதாவது நம்ம இப்ப நான் சொன்னேன் இல்லையா சுற்றுச்சூழல் கல்வி வந்து கண்டிப்பா எல்லா மாணவர்களும் படிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 2007ல இருந்தே வந்து நடைமுறை, 2004ல இருந்தே நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. 2007ல தான் முக்கியமான ஒரு பேப்பரா எல்லா கல்லூரியிலும், அவங்க பொறியியல் கல்லூரியா இருந்தாலும் சரி, கலை அறிவியல் கல்லூரியா இருந்தாலும் சரி, கல்லூரியில கண்டிப்பாக இந்த ஒரு பேப்பரை, அவங்க என்வாயன்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படிங்கிற பேப்பரை யாரா இருந்தாலும் படித்து கிளியர் பண்ணி கொண்டுதான் வர வேண்டும். அதனால இந்த இதையே நம்ம மெயினா எடுத்து படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. 3ஆம் ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பேப்பர் கொடுப்போம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன், அதாவது பல்லுயிர்களை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு பேப்பர்ஸ் இருக்கு. டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் என்வாயன்மெண்டல் சயின்ஸ், அதாவது இந்த வாட்டர் குவாலிட்டி அனாலிசிங், அதுக்கப்புறம் இந்த சாயில் அனாலிசிஸ் அந்த மாதிரியான ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா என்வாயன்மெண்டல் லெஜிஸ்லேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து 3ஆம் வருடத்துல வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ அவங்க இந்த பிஎஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிச்சு வெளியே வரையில பாத்தீங்க அப்படின்னா என்வாயன்மெண்டல் பாட்னி, என்வாயன்மெண்டல் ஜுவாலஜி, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி அறிவியலையும் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு படிச்சு வெளியே வருவாங்க. அதன் தொடர்ச்சியா எம்எஸ்சி அப்படிங்கிற பட்சத்துல என்னெல்லாம் படிப்பாங்க அப்படின்னா ரிமோட் சென்சிங், ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஐஎஸ், அந்த பேப்பர்ஸ். அதுக்கப்புறம் என்வாயன்மெண்டல் ஆடிட்டிங், என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதாவது இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா ஏர், வாட்டர், சாயில், இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஒரு ரிசர்வ்ஸ்லயும் டெஸ்டிங் பண்றது, எப்படி சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி போவாங்க, படிப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ் விசிட்டுக்கு போவாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட், இன்டர்ன்ஷிப் பண்ணணும், ஒரு இண்டஸ்ட்ரியில போய் ஒரு 15 நாள் ஆச்சும் அவங்க பயிற்சி எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்பரைசல், அதாவது பிஆர்ஏ பிபிஆர் பீப்புள் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு. அது அந்த பேப்பர்ஸ் இருக்காங்க. அந்த பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா போய் மக்களோட மக்களா கலந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வுகள் இருக்கு, அந்த அவங்க போன அந்த இடத்துல எத்தனை வகையான உயிர்கள் பல்லுயிர்கள் அதாவது பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் இந்த மாதிரி பல்வேறு வகையான விலங்கினங்களை வந்து எம்எஸ்சியில படிப்பாங்க. இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் முடிச்சு வரவங்க சுற்றுச்சூழல் பற்றி தெளிவா தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தகவமைப்பு கொண்டவர்களா வெளியே வருவாங்க சார்.
இப்போ இந்த மாதிரி கல்வி முறையெல்லாம் கற்று எல்லா தகவலும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க கல்லூரி முடிச்சு வெளியே வராங்க அப்படின்னா இதற்கான வேலை வாய்ப்புகள் அப்படி எடுத்துக்கிட்டா என்னென்ன வழிமுறைகள் இருக்கு மேடம்?
சுற்றுச்சூழல் படித்து முடிச்சு அதாவது பிஎஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிச்சு வெளியே வரவங்களுக்கும் வேலை இருக்கு, அதையோட தொடர்ச்சியா எம்எஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கும் வேலை இருக்கு. குறிப்பா பிஎஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான தகுதி என்ன அப்படின்னா அறிவியல் துறை அதாவது அறிவியல் சார்ந்த குரூப் எடுத்திருக்கணும். 12 வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இல்லாட்டி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பியூர் சயின்ஸ் பாட்னி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த படிப்புகள் படித்திருந்தால்தான் பிஎஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் சேர முடியும் சார். அதே மாதிரி எம்எஸ்சிக்கு கண்டிப்பா ஒரு அறிவியல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பிசிக்ஸ் இப்படி எந்த மாதிரியான ஒரு அறிவியல் டிகிரி இருந்தாலும் பிஎஸ்சி சயின்ஸ் ஓரியன்டா ஒரு டிகிரி இருந்தாதான் எம்எஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிக்க முடியும். அதை நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் பத்தி சொல்லணும் அப்படின்னா முக்கியமா இந்த பிஎஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா ஈக்காலஜிஸ்ட் அதாவது அந்த சுற்றுச்சூழல் பல்லுயிரிகள் சொன்ன இல்லையா பல்லுயிரி பாதுகாவலர் வேலைக்கு செல்லலாம். அதே நேரத்துல மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் மத்திய மாசுபட்டுக்காட்டு அதாவது பிசிபி பொதுவா சென்ட்ரல் சிபிசிபி அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஆயில் ட்ரில்லிங் கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்வாயன்மெண்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் தரத்தை சோதனை உறுதி செய்யற அந்த மாதிரி வேலைகளுக்கு செல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டி சேஃப்டி இன்ஸ்பெக்டர் சேஃப்டி அனலிஸ்ட் சேஃப்டி ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு போகலாம். அதே மாதிரி ஃபீல்ட் ஆஃபீஸர் ஈக்காலஜி கைடு அந்த மாதிரி போகலாம். என்னென்ன மாதிரி பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு என்னென்ன வகையான ஃபாரஸ்ட் எந்த வகையான ஃபாரஸ்ட் நீங்க போறீங்க அந்த மாதிரியான ஒரு ஈக்காலஜி ஓரியன்டா போகலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ஜிஓஸ் நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க கூட மிங்கிள் ஆகி இந்த வேஸ்ட் ஆடிட்டிங் இந்த பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் அதாவது குப்பைகளை பிரிச்சு மக்கிற குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சு எடுக்கிற ஒரு ரீசைக்ளிங் யூனிட் மேனேஜரா ரீசைக்ளிங் யூனிட் ஆஃபீஸரா ஃபீல்ட் ஆஃபீஸரா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேனேஜரா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் பிஎஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் முடிச்சா போகலாம் சார். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் முடிச்சவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஃபர்தரா ரிசர்ச் ஏரியாவுக்கு போகலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வாங்கலாம். அவங்களும் அதே மாதிரி கெமிஸ்ட் என்வாயன்மெண்டலிஸ்ட் லேப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டையிங் இண்டஸ்ட்ரி தென் கெமிக்கல் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அவங்க குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜரா குவாலிட்டி செக்கிங் சூப்பர்வைசர்ஸா அதுக்கப்புறம் இந்த லேப்ல இருக்க லேப் அனலிஸ்டா இந்த மாதிரியான ஒர்க்குக்கெல்லாம் வந்து எம்எஸ்சி என்வாயன்மெண்ட் சயின்ஸ் போகலாம். அதே நேரத்தில் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் இருக்கிறதுனால மேப்பிங் அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த எந்த அளவுக்கு அந்த ஃபாரஸ்ட் கவர் இருக்கு அதனோட கெனோபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடர்நிலைய காடுகளோட அடர்தன்மை எவ்வளவு இருக்கு அந்த ட்ரீஸோட அடர்த்தி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் மேப்பிங் பண்றது அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்டா ரிமோட் சென்சிங் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதை அப்ளை பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அப்ளை பண்ணி எப்படி ஒரு என்வாயன்மெண்டலிஸ்டா மேப்பிங் பண்ணலாம் இந்த ஏரியால வந்து இவ்வளவு ஃபாரஸ்ட் கவர் இருக்கு இந்த அளவுக்கு பொல்யூட் ஆயிருக்கு ஓஷன்ஸ்ல மெரைன்ல அந்த மாதிரி விஷயங்கள் எம்எஸ்சி என்வாயன்மெண்ட் சயின்ஸ் முடிச்சோடனே உங்களுக்கு போலாம். அது இல்லாம என்வாயன்மெண்டல் எஜுகேஷனலிஸ்டா எல்லா ஸ்கூல்லயும் போயிட்டு இவிஎஸ் பேப்பர் கம்பல்சரின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஸ்பெஷலைஸ்ட் பர்சனா வி கேன் கிவ் அ குட் அவேர்னஸ் அமாங் யங் பீப்புள் இன் ஸ்கூல் சில்ட்ரன் அஸ் வெல் அஸ் இன் காலேஜ் அது மாதிரி மாணவர்கள் மத்தியில ஒரு நல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு இன்சார்ஜ் பர்சனா போலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான ஃபீல்டுக்கு வந்து எம்எஸ்சி பிஎஸ்சி என்வாயன்மெண்ட் சயின்ஸ் படிச்சவங்க போலாம் சார். நிறைய பேருக்கு தெரியறது இல்ல என்வாயன்மெண்ட் சயின்ஸ் படிச்சா என்ன ஆக முடியும், அதெல்லாம் எல்லாம் இருக்குது, அதுல என்ன பண்ண முடியும், என்வாயன்மெண்ட்ல என்ன இருக்கு என்ன இருக்கு. நம்ம பேசுறோம் என்வாயன்மெண்ட் என்வாயன்மெண்ட்னு, ஆனா அந்த என்வாயன்மெண்ட்லயே ஒரு நல்ல ஒரு கல்வி இருக்கு அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ இதன் மூலமா நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, பிஎஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் எம்எஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிச்சோம் அப்படின்னா இந்த வகையான வேலை வாய்ப்புகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத நான் தெரிவிச்சு கொள்றேன் சார்.
இப்போ சுற்றுச்சூழல் அப்படின்னா என்ன, அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, பொதுமக்களாக மட்டும் இல்லாமல் நம்ம வரக்கூடிய இந்த சந்ததிகளுக்கு பொதுமக்கள் நாம் வந்து எந்த அளவுக்கு இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்தால் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்க முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும், குறிப்பாக எல்லாத்தையும் தாண்டி மரங்களை வளர்ப்பு நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து கையில் எடுக்கணும், அதே நேரத்தில் பிளாஸ்டிக்கையும் தவிர்க்கணும். இப்படி பல தகவல்களையும் இந்த சுற்றுச்சூழல் பற்றிய கல்வி வழிகாட்டுதல் என்னென்னலாம் இருக்குது, என்ன படிப்பு, அதை படித்தா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகைகளில் கல்லூரிகள் எல்லாம் சேரக்கூடிய இந்த தருணத்தில் இந்த தகவலை சரியான நேரத்தில் சரியான தகவலை எடுத்துக்கூடிய உங்களுக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
இந்த சுற்றுச்சூழல் பற்றிய தகவல்களையும் சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டிய சூழலை பற்றியும் இந்த சுற்றுச்சூழலுக்கான கல்வி பற்றியும் அதன் வேலை வாய்ப்புக்கான தகவல் பற்றியும் கேட்டதற்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் சார்பாகவும் பிஷப் ஈபர் கல்லூரியின் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை திருச்சிராப்பள்ளி பிஷப் ஹீஃபர் கல்லூரியின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி தி உதயபானு அவர்கள் சுற்றுச்சூழல் கல்விக்கான வழிகாட்டு முறைகளை பற்றி நம்முடன் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் இவருடன் இணைந்து உரையாடியவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.